வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 2. ராமனும் அவனுடைய 3 சகோதரர்களும் துரிதமாக வளர்ந்து வந்தனர். ராமனும் லக்ஷ்மணனும் இணை பிரியாதவர்களாகவும், பரதனும் சத்ருக்னனும் பிரிக்க முடியாதவர்களாகவும் இருந்தனர். இந்த ஜோடிகள் எல்லாவற்றையும் ஒன்றாகவே செய்தனர். ஒன்றாக சாப்பிட்டனர், விளையாடினர் மற்றும் படித்தனர். அவர்கள் வேதாகம கல்வியிலும் அரசனுக்கான கலைகளிலும் நன்கு தேர்ந்தவர்களாக வளர்ந்தனர். முனிவர் வசிஷ்டர் தசரதரின் குலகுரு அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கற்றுக் கொடுத்ததோடு அவர்களின் தந்தைக்கு பிறகு அவர்கள் ஆட்சி புரியும் நேரம் வரும்போது ராஜ்யத்தை நன்றாக ஆள்வதற்கு அவர்களை ஆயத்தமாக்கினார். விரைவில் அவர்கள் இளைஞர்களாக வளர்ந்தார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய நேரம் வந்தது. தசரதன் முனிவர் வசிஷ்டருடன் திருமணம் பற்றி கலந்துரையாடி கொண்டிருந்த போது அங்கு முனிவர் விஸ்வாமித்திரர் வருகை தந்தார். அரசர் விஸ்வாமித்திரருக்கான அனைத்து மரியாதைகளையும் செய்து அவரை வரவேற்றார். ராஜ்யத்தின் நன்மை கருதி வருகையளித்ததை விட வேறேதும் காரணம் உண்டா என்று வினவினார். முனிவர் விஸ்வாமித்திரர் உலகின் மகிழ்ச்சிக்கும் செழிப்புக்குமாக நிகழ்த்தப்பட்ட அவரது யாகங்களுக்கு அடிக்கடி ராட்சதர்களால் இடையூறு நிகழ்வதை விளக்கினார். வனத்தில் உள்ள தனது ஆச்சிரமத்தை பாதுகாக்க ராமனை தன்னுடன் அனுப்பும்படி அவர் தசரதனிடம் கேட்டார். தன் பிள்ளைகளின் மீது, குறிப்பாக ராமன் மீது இருந்த பாசத்தினால் அவனது பாதுகாப்பு கருதி தசரதன் முனிவர் விஸ்வாமித்திரரை ராமனை கோராதிருக்கும்படி வேண்டினான். ராமனுக்கு பதிலாக தசரதன் தானே ஆச்சிரமத்தை பாதுகாக்க வருவதாக கூறினான். ஆனால் விஸ்வாமித்திர முனிவர் விஷ்ணுவின் அவதாரமான ராமனை யார் என்று நன்கு அறிந்திருந்தார். எனவே முனிவர் தசரதரின் கோரிக்கையை மறுத்து தசரதன் தனது ராஜ்யத்தில் முனிவர்களை பாதுகாப்பார் என்ற வாக்குறுதியை சந்தேகிப்பதாக கூறினார். முனிவர் வசிஷ்டர் தசரதனுடன் பேசி ராமனை விஸ்வாமித்திர முனிவருடன் செல்ல அனுமதிக்க சம்மதிக்கச் செய்தார். எப்போதும் போல் ஜோடியாக லக்ஷ்மணனும் ராமனுடன் சேர்ந்து முனிவருடன் அவரது ஆச்சிரமத்திற்கு சென்றான். காட்டுக்கு செல்லும் வழியில் விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மந்திரங்கள் மற்றும் பல்வேறு அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் பாவிக்கும் கலைகளையும் பல போர் மார்க்கங்களையும் கற்பித்தார். ஆச்சிரமத்தை அடைந்ததும் விஸ்வாமித்திரர் இளவரசர்களுக்கு தனது யாகத்தை ராட்சதர்களிடமிருந்து பாதுகாக்கும்படி அறிவுறுத்திவிட்டு தனது யாகத்தை தொடங்கினார். தாடகை என்ற ராட்சசி முதலில் யாகத்தை கலைக்க முயற்சி செய்தாள். ஒரு பெண்ணை கொல்வது சாஸ்திரிய கொள்கைகளுக்கு எதிரானது என்றாலும் விஸ்வாமித்திரரின் ஆலோசனையை பின்பற்றி தாடகைக்கும் ராமனுக்கும் இடையே நடந்த கடுமையான போரில் ராமன் அவளை கொன்றான். அடுத்து தாடகையின் பிள்ளைகளான சுபாகுவும் மாரீச்சனும் வந்தனர். ராமனால் சுபாகு கொல்லப்பட்டான். மாரீச்சனை ராமன் அஸ்திரமொன்றை பயன்படுத்தி இலங்கைக்கு அருகிலுள்ள கடலில் வீசினான். உலக நன்மைக்கான இந்த யாக முயற்சியில் ராமனும் லக்ஷ்மணனும் தனக்கு உதவியதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்த விஸ்வாமித்திரர் தனது யாகத்தை வெற்றிகரமாக முடித்தார். விஸ்வாமித்திரர் இளவரசர்களை சில இடங்களுக்கு அழைத்துச் சென்று ஒவ்வொன்றின் முக்கியத்துவத்தையும் வரலாற்றையும் விவரித்தார். காட்டு வழியாக அவர்கள் நடந்து செல்லும் போது இளைப்பாறுவதற்காக நின்றனர். அப்போது ஒரு சிறிய பாறையின் மீது ராமன் தன் காலை வைத்தான். அனைவரும் ஆச்சரியப்படும்படி அப்பாறை ஒரு அழகான பெண்ணாக மாறியது. அவள் ராமனை வணங்கி தன்னை அகல்யா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள். தன் கணவன் ரிஷி கௌதமரால் தனக்கு விதிக்கப்பட்ட சாபத்தை நீக்கியதற்கு நன்றி கூறினாள். பிரம்மாவின் மகளான அகல்யா இந்திரன் அவள் மீது கொண்ட மோகத்தினால் நிகழ்ந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தால் சபிக்கப்பட்டாள். இப்போது சாபத்திலிருந்து விடுபட்ட அகல்யா ராமரின் பாதத்தின் ஆசீர்வாதத்தால் மேலும் சுத்திகரிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு திரும்பினாள். தொடர்ந்து முனிவர் விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்கள் மிதிலை ராஜ்யத்திற்கு வந்தனர். ஒரு பெரிய நிகழ்வு விரைவில் நடக்க இருக்கிறது என்பதை அறிந்தனர். ஒரு சுயம்பரம், இளவரசி சீதையை திருமணம் செய்வதற்கான ஒரு போட்டி. அவள் விதேக வம்சத்தின் ஒரு சிறந்த தத்துவஞான மன்னன் ஜனகனின் மகள். விவேக ராஜ்யத்தின் தலைநகரான ஜனகபுரியானது ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் மற்றும் கலாச்சார மையமாகவும் ஜனகனின் குரு யக்ஞவல்க்யர் உட்பட முனிவர்களுக்கான மையமாகவும் இருந்தது. யார் சீதை? தசரதனைப் போல மன்னர் ஜனகனுக்கும் மகப்பேறு இருக்கவில்லை. அவர் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார். ஒருநாள் அவர் நிலத்தை உழுது ஒரு யாகத்திற்கு நிலத்தை தயாராக்கும் போது ஒரு தங்க பெட்டகத்தை கண்டெடுத்தார். அப்பெட்டகத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. அவர் குழந்தையை கடவுளின் பரிசாக எடுத்துக்கொண்டார். அவளுக்கு சீதை என்று பெயரிட்டார். அதாவது சீதை பூமியிலிருந்து உதித்ததால் பூமாதேவியின் குழந்தை என்று அழைக்கப்படுகிறாள். அவள் லக்ஷ்மி தேவியின் அவதாரமாக இருந்தாள். பூமியில் ராமனுக்கு அவனது பணிக்கு உதவுவதற்காக அவதரித்தவள் ஆவாள். ஜனகன் மற்றும் அவனது மனைவி சுனைனாவின் வளர்ப்பு மகளான சீதை மிதிலையின் இளவரசியாக திகழ்ந்தாள். சீதை அவளது வளர்ப்பு தந்தை ஜனகனால் விரும்பப்பட்டதால் ஜானகி என்றும், விதேக ராஜ்யத்தின் இளவரசி என்பதால் வைதேகி என்றும், மிதிலா நகரின் இளவரசி ஆதலால் மைத்திலி என்றும் அழைக்கப்பட்டாள். முனிவர் விஸ்வாமித்திரர் இளவரசர்களை சுயம்பரத்தை பார்ப்பதற்கு அழைத்துச் சென்றார். அரண்மனை வழியாக நடக்கும்போது ராமன் மேல் நோக்கி பார்த்தபோது மாடமொன்றில் ஒரு அழகான பெண்ணை கண்டான். அவளும் அவனை பார்த்தாள். அண்ணலும் நோக்க, அவளும் நோக்க, அதை முதல் பார்வையில் காதல் என்று கூறலாம். முனிவரும் இளவரசர்களும் சுயம்வரத்திற்கு செல்ல தொடர்ந்து நடந்தனர். எவரொருவர் சிவபெருமானின் வில்லான சிவதனுசை தூக்கி நானேற்றி அதிலிருந்து அம்பு எய்ய முடியுமோ அவரே சீதையை திருமணம் செய்ய முடியும் என்பதே சுயம்வர விதி. பெரும் வலிமையும் வீரமும் கொண்ட பல இளவரசர்கள் சுயம்வரத்திற்கு வந்திருந்தனர். ஒவ்வொருவரும் ஒருவர் பின் ஒருவராக முயற்சித்து தோல்வியடைந்தனர். நான் ஏற்றுவது ஒரு புறம் இருக்க, வில்லை தூக்கக்கூட ஒருவராலும் முடியவில்லை. பின்னர் அதிக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர்களில் சிலர் ஒன்று சேர்ந்து அதை தூக்க முயன்றனர். ஆனால் வில்லை ஒரு அங்குலம் கூட அசைக்க அவர்களால் முடியவில்லை. அனைத்து இளவரசர்களும் ஜனகனிடம் அவனது சவால் மிகவும் கடினமானது என்றும், அவனுடைய மகள் திருமணமாகாமலே இறந்து விடுவாள் என்றும் எச்சரித்தனர். இதை கேட்டு மனவேதனை அடைந்தாலும் சுயம்வரத்தின் விதிகளை ஜனகனால் மாற்ற முடியவில்லை. வந்திருந்த மற்றைய அனைவரும் கைவிட்ட பின்னர் விஸ்வாமித்ர முனிவர் ராமனை மேடைக்கு சென்று சிவதனசை நானேற்றுமாறு கண்ணால் சைகை செய்தார். ராமன் சிவனின் வில்லின் அருகில் சென்று அதை வணங்கி சிவபெருமானிடம் ஆசி வேண்டினான். அனைவரும் வியப்பில் ஆழ ராமன் தனது ஒரு கையால் வில்லை தூக்கி நிறுத்தி அதை நானேற்றி அம்பை எய்தான். சிவதனுசு பூமியின் எல்லா மூலைகளிலும் உள்ள அனைவராலும் கேட்கப்படும்படி இடிமுழக்கத்துடன் பாதியாய் உடைந்தது. சீதை மாலையுடன் வெளியே வந்து ராமனின் கழுத்தில் அதை சூடினாள். மாடத்தில் தான் பார்த்த அழகான பெண் தனக்கு மாலையிட்டதைக் கண்டு ராமன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். சீதை தான் மாடத்திலிருந்து பார்த்த ஆடவனுக்கு தான் மாலை அணிவித்ததில் மகிழ்ச்சி அடைந்தாள். மன்னர் ஜனகன் சுயம்வரத்தை பற்றி மன்னர் தசரதருக்கு தெரிவிக்கவும் உரிய மரியாதையுடன் சீதையின் திருமணத்தை முன்மொழியவும் தூதரை அனுப்பினார். ராமனின் மூன்று சகோதரர்கள், சீதையின் சகோதரி மற்றும் உடன்பரவா இரு சகோதரிகளையும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. சீதையின் உடன்பிறவா சகோதரி மாண்டவி பரதனை மணக்க, சீதையின் தங்கை ஊர்மிளா லக்ஷ்மணனை மணக்க, சீதையின் மற்றொரு உடன்பிறவா சகோதரி ஸ்ருதகீர்த்தி சத்ருக்னனை மணந்தாள். திருமணங்கள் ஜனகாபுரியில் இரண்டு ராஜ்யங்களின் ராஜாக்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் முன்னிலையில் மிக அருமையாகவும் சிறப்பாகவும் நடத்தப்பட்டன. நான்கு சகோதரர்களும் தங்கள் மனைவிகளுடனும் தங்கள் பெற்றோருடனும் அயோத்திக்கு திரும்பினர். சிவனின் வில்லான சிவதனுசு உடைந்ததில் இருந்து பிறந்த இடிமுழக்கம் பூமியின் எல்லா மூலைகளையும் சென்றடையும் போது அது மகேந்திர மலையில் தியானத்திலிருந்த விஷ்ணுவின் முன்னைய அவதாரமான சிரஞ்சீவி பரஷுராமரின் காதுகளையும் சென்றடைந்தது. அந்த ஒலி என்னவென்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர்தான் ஜனக மன்னருக்கு சிவதனுசை பரிசாக கொடுத்தார். அது உடைந்ததையிட்டு பரஷுராமர் கோபமடைந்தார். மணமக்கள் அயோத்திக்கு திரும்பும் வழியில் அவர்களை மறித்து அவர் ராமனுக்கு சவாலிட்டு போருக்கு அழைத்தார். பரஷுராமர் யார் என்று தெரிந்ததால் அனைவரும் அச்சம் கொண்டனர். ராமன் எல்லா ஆயுதங்களிலும் பரசுராமருக்கு சமமானவன் என்பதை நிரூபித்தான். பரசுராமருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் அவர் ராமனிடம் தன்னிடமிருந்த விஷ்ணுவின் சாரங்க வில்லை நாணேற்றச் சொன்னார். ராமன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை செய்து முடித்தான். போர்வீர முனிவர் பரசுராமர் தனது அடுத்த அவதாரத்தை தான் பார்க்கிறார் என்பதை உணர்ந்தார். அவர் சாரங்க வில்லை ராமனிடம் கொடுத்து சீதையை ஆசீர்வதித்தார். பின்னர் மகேந்திர மலையில் தியானம் செய்வதற்காக மீண்டும் புறப்பட்டார். திருமணக்குழு அயோத்தியை நோக்கி தொடர்ந்தது. அவர்கள் அங்கு சென்றதும் முழு ராஜ்யமும் மகிழ்ச்சியுடன் புதிய தம்பதிகளை மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் வரவேற்றது. இளவரசர்கள் தங்கள் துணைவிகளுடன் வந்த பிறகு அயோத்தி வழமையை விட அதிக செழிப்புடன் திகழ்ந்தது. தொடரும். ஓம் நமசிவாய.